ॐ नमो भगवते वासुदेवाय।
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 Sri Chaitanya Charitamrita Madhya Lila Chapter 16 Text 139 Translation and Commentary by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Sri Chaitanya Charitamrita Madhya Lila
Chapter 10, not 16. Neha le sha pekha matra Shri Krishna kripar
Neha le sha pekha matra Shri Krishna kripar
Sneha bosha haya kare Shatantra acha
Sneha bosha haya kare Shatantra acha
Sneha le sha pekha matra Shri Krishna kripar Sneha bosha haya kare shatantra acha Sneha le shapekha matra Shri Krishna kripar Sneha bosha haya kare shatantra acha This talk is continuation in a series of talks that I've been giving. On the subject that bhakti is independent and supreme.
பக்தி சுதந்திரமானது பரமமானது அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய தலைப்புல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
In this regard, there are many statements in Shastra. There is a famous statement of Lord Brahma to Krishna recorded in this regard in Srimad Bhagavatam. When I say famous, that doesn't mean that most people know it, but those who study Shastras, they know it. Especially those who study Srimad Bhagavatam. As in the commentaries, we often see just the first few words of a shloka quoted with the understanding that the reader knows the verse that you're referring to.
நிறைய வியாக்கியானங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டும்போது அந்த ஸ்லோகத்தினுடைய சில வரிகள் மட்டும் மேற்கோள் காட்டப்படும் எந்த அடிப்படையில் அப்படின்னா அதை அந்த வியாக்கியானத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு அது என்ன ஸ்லோகத்தை குறிப்பிடுறாங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அது சொல்லப்படும்
Or in discussion, one may just, with others who also know the subject, one may just quote the first two words or something with the understanding the other person knows what it is.
அல்லது ஒரு விவாதத்தின் போது ஒருத்தர் பேசக்கூடியவர் அவர் என்ன ஸ்லோகத்தை சொல்லிருக்கிறாரோ அதுல முதல் இரண்டு வரிகள் இரண்டு பதத்தை மட்டும் சொல்லலாம் அதன் மூலம் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு
So in this case, if we were discussing, we may just say, one may say to another, well, according to the Shreya Shruting verse,
இங்க நம்ம பேசக்கூடிய விதத்தை பார்க்குறப்ப ஸ்ரேய சத்தியம் ஸ்லோகத்துல இருந்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்
which fully goes shreyashrutim bhaktim udasyate vibho klishanti ye kevala bodha labhaye tesham aso kleshala eva shishyate nanyadyatha sthula tushavaghatinam Do any of you recognize this? You've heard this, or it's quoted quite often.
In the sloka tayaral angikikka mudiyala nare nerangala merkol kaattapadakkuya ondru
No. All right. The meaning of it is bhakti is Shreya Shrutim. It is the path of all auspiciousness. And if someone gives that up to adopt the troublesome path of trying to understand the oneness of everything, which is then what such persons get for all their trouble, all you can say is, they got a lot of trouble. Just like you can say someone, if they husk already husked grains, that means there's no grain left inside, there's only husk, then you may work very hard, but you won't get any grain from it. So you may see someone who's very austere sadhu. You may say, oh, it's taking so much austerity. But if he is not interested in bhakti, pure devotional service to Krishna, then that's all you can say about him. He's austere. He didn't actually get anything of any real substance from his austerities. Now, this kind of seeker of knowledge of Brahman, Brahmagyan, is mentioned in Srila Viswanatha Thakur Thakur's commentary on Bhagavad Gita, chapter 18, text
55.
So the verse previous to that is Brahma Bhuta Prasanna Atma Na Shochati Na Kangshati Sama Sarveshu Bhuteshu Madbhaktim Labhate Param. One who comes to the platform of the spiritual platform, he becomes very happy and free from hankering and lamentation. And becoming equal to all living beings, he attains samasarveshu bhuteshu mad bhaktim labhate. By bhakti he comes to the highest level. Then Krishna says, only by pure devotional service can I be fully understood. And by such understanding of me, one attains to my very nature. In his commentary on this verse, in his Sararta Varshini commentary on this verse, Srila Vishwanathacharya Thakur describes four kinds of seekers of Brahma Gyan, spiritual knowledge.
In the slogatilkana tanude vyakyanathla Srila Vishwanathacharya Thakur Brahma Gyanate adaya kudiya adhaavad vishayangal theda kudiyavargalukku naalu vidhamana manithargalai patri avar sutikkaranga.
The first kind are those referred to in the Shreya Shrutim verse.
Mudhal vagaiyana yaar appadina indha Shreya Shruti slogathla kodukapattirukkakudiya vagaiyana.
They cultivate only Gyan. We're only interested in Gyan. With the hope, with the conviction that it will lead them to liberation.
அந்த ஞானமானது அவர்களை முக்தியை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கையோடு அவங்க செயல்படுகிறார்கள்.
They have no regard for Krishna or for bhakti.
அவங்க கிருஷ்ணரை பற்றியோ பக்தியை பற்றியோ கொஞ்சம் கூட பொருட்படுத்துறது கிடையாது.
They undergo great trouble.
அவங்க நிறைய சிரமங்களை மேற்கொள்கிறார்கள்.
Vishwanath Chakravarti Thakur, he doesn't praise them.
Vishwanath Chakravarti Thakur அவர்களை புகழ்றது கிடையாது.
If you see a sadhu who is very austere, very determined to merge into the oneness of the totality of everything, they say, oh, what a great sadhu.
நீங்க யாராவது ஒரு சாதுவை பாக்குறீங்கன்னு வச்சோங்களேன், அவர் ரொம்ப தபசியாக எல்லாமே பிரம்மன் ஐக்கியமாக ரொம்ப ஆர்வமுடையவராக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவரை பார்க்கும்போது பொதுவாக சொல்லுவாங்க, ஓ எவ்வளவு ரொம்ப சாதுவாக இருக்கிறார், எவ்வளவு பெரிய சாதுவா இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லுவாங்க.
Vishwanath Chakravarti Thakur refers to them as Ati Nindita, that they are highly condemned.
Vishwanath Chakravarti Thakur avangala Ati Nindita abingara, adhavadhu avanga adhigamaga nindikapaduvargal
abingara. Among four classes of gyanis that he will describe, these are the worst.
அவர் நான்கு விதமான ஞானிகளை பற்றி வர்ணிக்கின்றார், அதுல இவங்க தான் ரொம்ப மோசமானவர்கள்.
They completely ignore the path of bhakti and think that they'll do everything by their own achievement.
அவங்க பக்தியினுடைய பாதையை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள், தங்களுடைய சொந்த முயற்சியினால எல்லாவற்றையும் அடைந்துவிடும் நினைக்கிறார்கள்.
The second class he describes are a little better.
அவர் வர்ணிக்கக்கூடிய இரண்டாவது தரப்பினர் கொஞ்சம் சிறந்தவர்கள்.
They are also interested in cultivation of jnana. By knowing everything, I will conquer over maya. They think wrongly.
அவங்களும் ஞானத்தை வளர்ப்பதிலதான் ஈடுபடுறாங்க. அவங்க ஞானத்தை வளர்ப்பதன் மூலமாக என்னுடைய சொந்த முயற்சியில நான் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வேன்னு நினைக்கிறாங்க.
They think that the truth will set us free.
அவங்க நினைக்கிறாங்க உண்மையானது நம்மளை விடுவித்து விடும் அப்படின்னு.
That was the title of a popular song in the United States of America during the civil rights disobedience to get the blacks to have the same civic rights as the whites in America.
அமெரிக்கால அந்த தலைப்புல ஒரு பிரபலமான பாடல் இருந்தது. அவங்க கிட்ட உள்நாட்டில் சில பிரச்சனைகள் வந்தபோது, கருப்பர் இனத்தவர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் நடுவில் பிரச்சனை வந்து, கருப்பர் இனத்தவர்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்லி போராடினப்ப இந்த வார்த்தையானது அந்த பாடலில் உபயோகிக்கப்பட்டது.
So the second class of gyani, they cultivate gyan with the idea of attaining liberation, but they have some touch of bhakti.
இந்த இரண்டாவது தரப்பினர் அவங்க ஞானத்தை பயிற்சி செய்யறாங்க முக்தி அடையிறதுக்காக, ஆனா அதே நேரத்துல அவங்க கிட்ட பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு.
In Shastra it stated, for instance,
சாஸ்திரத்துல சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, உதாரணமாக,
சர்வாசாம் ஏவ சித்தினாம் மூலம் தத் சரணார்ச்சனம். The root of all kinds of siddhi is worship of the lotus feet of the Lord.
Ella siddhigaludaiya moolamaga irupadhu bhagavanudaiya thamara thiruvadigalai velipaduvathu dhaan appdi solapattirukku.
Now to attain siddhis one has to undergo great trouble.
Oruvar siddhigalai adaiyum appadina adukku nariya siramangalai utkondaanga.
But generally one also has to pray at least somewhat.
அதே நேரத்தில் ஒருத்தர் கொஞ்சமாவது அதற்காக பிரார்த்தனை செய்தாக வேண்டும்.
That, oh God, please give me these siddhis so I can fly in the sky and become invisible and all these useless things.
கடவுளே எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க, அது மூலமா நான் காத்துல பறக்க முடியும், வானத்தை போக முடியும் அப்படின்னு சொல்லி சித்திகளை வேண்டுவாங்க, புரோஜனம் இல்லாத சித்திகளை.
So they may rise to the higher stages of yoga by their own efforts.
அவங்க தங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக யோகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை வரைக்கும் வரலாம்.
Generally the yoga, the eightfold yoga path is very difficult to follow.
பொதுவாக அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது பின்பற்றுவதற்கு மிகவும் கடினமானது.
It begins with yama niyama, following various rules and regulations which nowadays most people find very difficult to follow, even basic regulations.
அதுல ஆரம்பமே வந்து யம நியம சட்டத்திட்டங்களோட ஆரம்பமாகுது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பாலான மக்கள் அவங்களுக்கு சாதாரண நியமங்களை கடைபிடிக்கிறது கூட கடினமானதாக இருக்கு.
The third stage is asana, sitting properly, which most people also can't do.
மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா ஆசனம், முறையாக அமர்தல் அப்படிங்கிறது, அதையும் பெரும்பாலான மக்களால செய்ய முடியாது.
Then pranayama, most people don't know how to do it also.
Pranayama, அதையும் பெரும்பாலான மக்கள் எப்படி செய்யறதுன்னு தெரியாது.
And then one has to meditate, and most people can't do that either.
அதுக்கப்புறம் ஒருத்தர் தியானம் பண்ணுவோம், அது கூட பெரும்பாலான மக்களால செய்ய முடியாது.
To keep the mind fixed on one point is very difficult.
மனதை ஒரு விஷயத்தை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது மிகவும் கடினமானது.
So what to speak of the ultimate goal, samadhi.
அப்படி இருக்கறப்ப அதுக்கு இறுதி குறிப்பாலான சமாதி பற்றி நாம என்ன சொல்ல முடியும்?
It's extremely difficult to attain.
அது அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று.
The aim is that one who achieves the perfection of yoga may go to the spiritual world.
இந்த யோகத்தினுடைய யோகத்துல பக்குவத்தை அடையக்கூடியவர்கள் ஆன்மீக உலகத்துக்கு செல்கிறார்கள் சொல்லப்படுது.
But there's a problem with that.
ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு.
You might think, well, okay, they go to the spiritual world, so one way or the other they're liberated, okay, give them 3 cheers.
சரி, அவங்க ஆன்மீக உலகத்துக்கு போயிடுறாங்க, நம்மளுடைய ஏதோ எப்படியோ எந்த பாதையை பின்பற்றினா எப்படியோ அவங்க வந்து ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டாங்க, அதனால வெற்றி அடைஞ்சிட்டாங்க நீங்க நினைக்கலாம். ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு.
So they are also described in Srimad Bhagavatam by Brahma, such persons.
அத்தகைய நபர்களும் ஸ்ரீமத் பாகவத்ல பிரம்மதேவரால் விவரிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
யேனே அரவிந்தாக்ஷ விமுக்தமானினஸ்த்வயஸ்த பாவதவி சுத்த புத்தயஹ ஆரோஹ்ய க்ருச்ரேன பரங் பதங் ததஃப் பதந்த்யதோ நாதுத யுஷ்வரங்கஹ. Such persons may, with great, great effort over many lives, after a long, long time, become liberated from this material world.
அந்த நபர்கள் ரொம்ப கடுமையான முயற்சிகளை செய்து நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு அவங்க இந்த ஜட உலகத்திலிருந்து முக்தியை பெறுகிறார்கள்.
But having done that, they again fall down again.
ஆனா அதை செஞ்சிட்டு அவங்க மறுபடியும் இந்த உலகத்தை வீழ்ச்சி அடைகிறாங்க.
Well, why? What's their fault?
என்ன அவங்களுடைய பிழை என்ன?
You can't go to the spiritual world without having pure consciousness.
தூய உணர்வு இல்ல அப்படினா அவங்களால ஆன்மீக உலகத்துக்கு போக முடியாது.
So their consciousness is pure in the sense that they've controlled these rare yogis, they've controlled kaam krodh lobh moha mada matsarya, the 6 enemies.
இந்த அறிதான யோகிகள் அவங்க காம குரோத அப்படிங்கற 6 எதிரிகளை கட்டுப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள்.
So they're purified, they've gone beyond the 3 modes of material nature.
அதனால அவங்க தூய்மை அடைறாங்க, இந்த ஜட இயற்கையுடைய முகுணங்களை கடந்தவர்களாக ஆகிறார்கள்.
But they're not completely purified because they haven't taken shelter of Krishna.
ஆனா அவங்க கிருஷ்ணருடைய புகலிடத்தை ஏற்காத காரணத்தால அவங்க முற்றிலுமாக தூய்மை அடையவில்லை.
So they are described as avish, possessing avishuddha buddhi.
அவங்களை பற்றி விளக்கும் போது அவங்க அபிசுத்த புத்தர், அதை கொண்டவர்கள் சொல்லப்படுது.
It means that their buddhi, their intelligence may be pure.
அதாவது அவங்களுடைய புத்தியானது தூய்மையானதாக இருக்கலாம்.
In as much as there is no proclivity sheltered there for breaking any of these principles.
அதாவது வாழ்க்கையினுடைய குறிக்கோள்களை முறிக்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை அப்படிங்கிற ரீதியில் அவங்களுடைய புத்தி தூய்மை அடைந்ததாக சொல்லலாம்.
So their consciousness is pure, that's called shuddha buddhi.
அவங்களுடைய உணர்வு தூய்மையானதாக இருக்கு, அதனால அது சுத்த புத்தின்னு சொல்லப்படுது.
But it's not completely pure.
ஆனா அது முற்றிலுமாக தூய்மையாக இல்லை.
Therefore it's called avishuddha buddhi.
அதனால அது அவிசுத்த புத்தின்னு சொல்லப்படுது.
Vishuddha buddhi means like shuddha buddhi but increased.
விசுத்த புத்தி அப்படினா சுத்த புத்தி மாதிரியே அதுலேயே இன்னும் அதிகமாக இருக்கக்கூடியது விசுத்த புத்தின்னு சொல்லப்படுது.
So we can say they have shuddha buddhi but not vishuddha buddhi.
நாம சொல்லலாம் அவங்க கிட்ட சுத்த புத்தி இருக்கு ஆனா விசுத்த புத்தி இல்லைன்னு சொல்லலாம்.
Because they neglect to worship Krishna's lotus feet.
ஏன்னா அவங்க கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை வழிபடுறதை புறக்கணித்திருக்கிறார்கள்.
Which means that for all their austerities they never really advanced any more than a neophyte devotee comes to the temple and claps his hand in the arch. They didn't advance that much even.
அதாவது இவர் என்ன சொல்றோம் அப்படினா அவங்க அவங்களுடைய கடினமான தவங்களுக்கு மத்தியிலையும் கொஞ்சம் கூட முன்னேறவே கிடையாது. யாரோட ஒப்பிடப்படுகிறாங்க அப்படின்னா, ஒரு ஆரம்ப நிலை பக்தன் கோயில்ல வந்து ஆரத்தில கை தட்டினா அப்படின்னா, அப்படி கை தட்டக்கூடியவனை கை தட்டக்கூடிய கூட அவனை காட்டிலும் மிகவும் முன்னேறியவனாக இருக்கிறான்.
So from this verse also we can understand that although one may make great effort, but it can never compensate for the fact that these are artificial processes.
இதிலிருந்து நாம் இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம், இவங்கெல்லாம் எவ்வளவு வேணாலும் முயற்சி செய்யலாம், ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே செயற்கையான வழிமுறைகள்.
The aim of life is something much, much better than simply getting free from suffering.
வாழ்க்கையுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது வெறுமனே நம்மளுடைய துன்பத்திலிருந்து விடுதலை பெறுறது அப்படிங்கிறதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாக இருக்கிறது.
Above that is enjoying with Krishna.
அது எல்லாத்துக்கும் மேல என்ன அப்படின்னா, கிருஷ்ணரோட இணைந்து அனுபவிக்கிறதுங்கிறது.
So in this way, bhakti is superior. It recognizes Krishna is the supreme person.
இந்த விதத்துல பக்தி அப்படிங்கிறது உயர்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா இங்க கிருஷ்ணர் மிக உயர்ந்த நபராக அங்கீகரிக்கப்படுகிறார்.
For someone to try to become spiritually advanced but not recognize that actual spiritual life means to surrender to Krishna means that although they may be a gyani, they really don't know the most important thing at all.
ஒருத்தர் எல்லாவற்றையும் தெரிந்தவர், நல்ல சாது அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டிருந்தா கூட கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படிங்கறது ஒருத்தர் தெரியல அப்படின்னா, அப்ப அவர் எதுவுமே தெரியாதவர் அப்படின்னு தான் கருத்தில் கொள்ளப்படுகிறார். அவர் ஞானியாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவராக கருதப்படுகிறார்.
Vishwa Chakravarti Thakur describes philosophers of the third variety.
Vishwa Chakravarti Thakur inda gyanigaludaiya moondravathu tarappinarai varnikkindrar.
They cultivate knowledge.
Avanga gyanathai viruthi seiranga.
But also they do activities of bhakti.
Adhe nerathla avanga bhaktiyudaiya seyalgalai seiyakudiyavargalaga irukkirargal.
They recognize the supreme truth is Sachidanandamay.
பரமபூர்ண உண்மை அப்படிங்கிறது சச்சிதானந்தமயமானது அப்படிங்கறத அவங்க அங்கீகரிக்கிறார்கள்.
But somehow they retain some attachment to this impersonalism.
ஆனா ஏதோ காரணத்தால அவங்களுக்கு இந்த அருவமான தன்மை மீது கொஞ்சம் பற்றுதுடையவர்களாக இருக்கிறார்கள்.
We don't see such gyanis nowadays, at least I haven't seen.
அந்த மாதிரி ஞானிகளை நம்ம இந்த காலத்துல பார்க்க முடியாது இல்ல, குறைஞ்சபட்சம் நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல.
They are also great personalities.
அவங்களும் மிக உயர்ந்த நபர்கள் தான்.
In as much as they're trying to become free from this material world and they recognize Krishna.
எந்த விதத்துல அப்படின்னா, அவங்க இந்த ஜட உலகத்துல இருந்து விடுதலை பெறணும்னு விருப்பப்படுறாங்க, அதே நேரத்துல அவங்க கிருஷ்ணரையும் அங்கீகரிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
But they don't develop their love for Krishna.
ஆனா அவங்க கிருஷ்ண மேல எந்த ஒரு அன்பையும் வளர்த்துக் கொள்வது இல்லை.
So the very fact that they recognize Krishna, so Krishna says, okay, you want to be merged into the impersonal absolute, then you can go.
அவங்க கிருஷ்ணரை அங்கீகரிக்க கூடிய காரணத்தால கிருஷ்ணர் நினைக்கிறார், நீங்க என்ன அருவமான பிரம்மன்ல ஐக்கியமாக இருந்தீங்களோ சரி ஐக்கியமாயிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுமதிக்கிறார்.
So they, in one sense they recognize Krishna, but they don't give their heart to Krishna.
ஒரு விதத்துல கிருஷ்ணரை அவங்க அங்கீகரிக்கிறாங்க, ஆனா தங்களுடைய இதயத்தை அவங்க கிருஷ்ணருக்கு கொடுக்கறதில்லை.
They are attached to this impersonal idea.
அவங்க இந்த அருவமான கருத்து மீது பற்றுதல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
And a fourth kind of gyani that Vishwanatha Chakravarti Thakur describes is as follows.
அதுக்கு அடுத்ததாக நான்காவது தரப்பினராக விஸ்வநாத சக்கர தாக்கூர் விளக்குகிறார்.
While they're engaged in the practice of cultivating jnana, which many of them do,
அவங்க ஞானத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பாதையில அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது நிறைய பேர் பண்றாங்க.
Then they may come to realize that Vasudeva Sarvamiti. Oh, actually, the highest truth is Krishna.
அப்ப அவங்க அந்த ஞானத்தை வளர்த்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வாசுதேவன் சர்வமிதி, ஓ மிக உயர்ந்த உண்மை வாசுதேவ கிருஷ்ணர் அப்படிங்கறத உணர்வான்.
This will happen or can happen if they get the association of an advanced devotee.
இது எப்ப நடக்கும் அல்லது எப்ப நடக்க முடியும் அப்படின்னா, அவங்க ஒரு முன்னேறிய பக்தருடைய சங்கம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா.
சாது சங்க சாது சங்க சர்வ சாஸ்திரி கோயில் அவ மாத்திரம் சர்வ சித்தி சர்வ சித்தி ஹோய் தென் by associating, not just getting the siddhi of impersonal realization, but they come up to the highest realization, Krishna, the Supreme Personality of Godhead. Then they give up their desires for merging into oneness.
அந்த ஒருமைத்துவத்தோடு ஒன்றாக இணைவதை அந்த விருப்பத்தை கைவிடுகிறார்கள்.
And they relish the sweetness of bhakti rasa.
அந்த ஸ்தானத்தாக பக்தி ரசத்தினுடைய இனிமையை அனுபவிக்கிறார்கள்.
There are many many examples.
அதற்கு பல்வேறு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன.
Bhagavatam itself gives the example of Shukdev Goswami.
பாகவதத்திலே சுக்தேவ் கோஸ்வாமியை அதற்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறது.
Who in the beginning appeared to be not very much interested in bhakti. But by hearing the Bhagavatam, even in an offhand way, an informal way from devotees, he became attracted to the topics, he became attracted to Krishna.
ஒரு முறையற்ற வடிவத்தில் சும்மா பக்தர்கள் இருந்து அப்படி அவர் அப்படி இப்படி கேட்டதிலே அவர் கிருஷ்ணன் மேல ஆர்வமுடையவராக ஆனார்.
So to attain perfection in gyan, one has to have the association of a devotee, one has to come at least to the borders of bhakti.
அதாவது ஞானத்துக்கு ஒரு பக்குவத்தை அடையணும் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பக்தருடைய சங்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது, இல்ல பக்தியில கொஞ்சமாவது அதனுடைய எல்லைக்காவது ஒருத்தர் வரணும்.
But even in karma, the path of pious Vedic works, then a touch of bhakti is required.
Karma ta pinpatra kudiya edathila kuda paathana anga kuda bhaktiyudaiya kindudal abingiradhu avasiyamagirathu.
If someone wants to achieve perfection simply by being very pious and following all the varnashram rules, they're misled, they're misguided.
ஒருத்தவங்க யாராவது வெறும்னா புண்ணியமானாக இருந்து வர்ணாசிரம விதிமுறைகள் எல்லாவற்றையும் கடைபிடிச்சு அதன் மூலமா பக்குவம் அடையணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க தவறாக வழிநடத்தப்பட்டவர்களாக கருதப்பட வேண்டும்.
சக்த்வா ஸ்வதர்மம் சரணங்குஜம் ஹர பஜந்த பக்வோத பதேத்ததோ யதி யத்ரக்வவா பத்ரம் அபூத் அமுஷ கிங் கோவாப்த ஆர்த்தோ what is it கோவார்த்த ஆப்தோ Bhajatang Swadharmata. Yeah. This, I believe Srila Prabhupada quotes this twice, maybe three times in his Bhagavad Gita as his commentary.
In the Sogata, Srila Prabhupada, he went out of the Mundra Murai, that day, Bhagavad Gita, Vyakananda, Merkul Kattigrad.
From which we can understand its importance. Within the Varnashram system, everyone is advised to very assiduously follow their caste duties, all the rules and regulations.
Varnashrama dharmathila paartha appadina ovvorutharum thangalude jaathiyude karmangal kadamaigal ellavathaiyum murippadi kadaipidikkanum solli aruvurthapadigirargal.
And one should follow one's own swadharma, not giving up that up.
Oruthar thannudaiya swadharmathai kadaipidikka vendum, adai kaivittu vidakoodadhu.
But here in this verse we find that Narada tells to Vyasadeva.
ஆனா இங்க இந்த ஸ்லோகத்தை நான் பார்க்கறோம், நாரத வியாசதேவர் கிட்ட சொல்றார்
that even if someone does execute all his duties properly according to the Vedic system,
ஒருத்தர் வேத வழிமுறைகளின்படி தன்னுடைய எல்லா கடமைகளையும் முறையாக செய்தால் கூட,
if he doesn't come to the point of worshiping Krishna, then the end result is ultimately nothing.
ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபடக்கூடிய தலத்திற்கு வரல அப்படின்னா அதனுடைய இறுதி விளைவு ஒண்ணுமே இல்லாமல்.
It's the same idea that's been given in Bhagavatam up to this point in various ways.
இதே கருத்து பாகவதத்துல இன்னும் பல இடங்கள்ல பல்வேறு ரூபங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
But also Narada says, if one gives up all of one's regulated duties only to worship Krishna, doesn't lose anything.
அதே நேரத்துல நாரதர் இன்னொன்னு சொல்றார், ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபடுறதுக்காக தன்னுடைய சொதர்மம் எல்லாவற்றையும் துறந்துட்டார் அப்படின்னா கூட அதனால அவருக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லையே.
If you give up the path of pious works to worship Krishna, but you don't become perfect in this life in your worship of Krishna, you may have to come back again, but you don't lose anything.
நீங்க உங்களுடைய சொதர்மத்தை கைவிட்டுட்டு கிருஷ்ணரை மட்டும் வழிபடுறது அப்படிங்கிற ஒரு பாதை எடுத்துட்டு அதுல நீங்க பக்குவம் அடையல அப்படின்னா மறுபடியும் இந்த உலகத்துக்கு நீங்க திரும்பி வர வேண்டியிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல நீங்க எதையும் இழக்கிறது கிடையாது.
But on the other hand, if one follows all the Vedic rules very nicely but doesn't worship Krishna, he doesn't gain anything substantial.
ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் என் வேதத்துல இருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளையும் முறையா கடைபிடிக்கிறார் ஆனா அதே நேரத்துல அவர் கிருஷ்ணர் வழிபட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு லாபமும் அவர் அடைய போறது இல்லையே.
As Chaitanya Mahaprabhu said in this regard,
Chaitanya Mahaprabhu இது குறித்து கூறியிருக்கிறார்,
Charivarashrame jodi Krishna nahi bhaje shadharma karitre rorave parimaje, that by following the rules of the varnashram dharma,
varnashram dharma tinude vidhimurigalai kadaipidikkiradhin moolamaga,
if one doesn't worship Krishna then he'll fall down.
Avanga Krishna valipadama irundha appadina avanga veerchi adivargal.
That's quite a statement if you think that people are trying to follow varnashram so strictly, not nowadays but previously.
வர்ணாசிரமத்தை மக்கள் கண்டிப்போட கடைபிடிக்கிறத பத்தி யோசிச்சு பார்த்த பட்சத்துல இந்த சைத்திரமாபுடைய கூற்றானது மிகவும் கடுமையான ஒன்றாக ஒருத்தர் நினைக்கலாம். இப்ப யாரும் அந்த மாதிரி வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கிறது இல்லை, முன்னாடி கடைபிடித்திருந்தாங்க.
தர்மஸ்வனுஷ்டிதோ புங்சங் விஸ்வக்சேன கதா சுய நுட்பாதயத் யதி ரதிம் ஸ்ரம ஏவ ஹி கேவலம். One may perform his duties very, very nicely, but if as a result of doing so one doesn't gain a taste for hearing about Krishna, then again we can say he worked hard, that's all. There's nothing actually gained.
ஒருத்தர் தர்மத்தினுடைய விதிமுறைகள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நல்லா கடைபிடித்து வர அதே நேரத்துல கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கான சுவையை அவர் வளர்த்து கொள்ளல அப்படின்னா அப்ப அவரை பத்தி நம்ம என்ன சொல்றது, எதையுமே அவரு பெறவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
So that Nriga Maharaj is a great example.
Nriga Maharaj adarkana oru sirandha udaranamaga irukkar.
Karna is a good example.
Karnanam adarkana mattoru sirandha udaranamaga irukkar.
Even Duryodhana was following the Vedic rules but he was inimical to Krishna.
Duryodhanan kuda paartha appadina veda vidhigal ellavathaiyum kadaipidithavanaga irundhan aana avan Krishna mela porama kondavanaga irundhan.
So the devotee, even without following all the rules strictly, can attain the highest perfection.
Adha bhaktanaana ella vidhigalaiyum kandipudan pinpatramal irundhal kuda avan pakkuvathai adaiyudiyum.
Of course it is better to follow the rules strictly.
Vidhigalaiyum kandipudan kadaipidikkiradhu appadigiradhu sirandhadhu dhaan, adhula sandheham illai.
But the point is that bhakti is not dependent upon the rules.
Ana na solla varukkuda karuthu enna appadina bhakti appadigiradhu vidhigalaiyum adipadaga vaithathu kedaiyadhu.
And bhakti is independent of anyone's material tempering with it.
Bhakti abingiradhu endha oru nabarudaiya bhaudhigamana nilaigal ellavattrilum sudandramanadhaan.
Somehow or other one should try to satisfy Krishna.
Eppadiyaavadhu oruvar Krishnarai thrupti paduthuradhukku muyatchi seiyanum.
That will be the perfection of one's life.
Adhaan oruvarudaiya vaalkaiyudaiya pakkuva nilai.
If someone can satisfy Krishna even if he doesn't follow all the strict rules of the Vedas, he is much better situated than someone who follows all the rules of the Vedas but has no particular taste for worshiping Krishna.
Orthar vedangal irukkudi ella vidhimurigalum kadaipidikkatti kuda avanga krishnarai thrupti seidaatanga appadina avangalude sthanam uyarthaga irukkirathu ana orthanga veda vidhimurigal ellaatri kadaipidichu krishnar mela pattradallaadavanga irundha appadina avangalude sthanam keela irukku.
So these are very strong statements.
Ive migavum valuvana vaakiyangal.
But we should just try to understand how very true they are.
இந்த வாக்கியங்கள் எப்படி முழு உண்மையானவை அப்படிங்கறத புரிந்துகொள்றதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
That even a neophyte devotee is better spiritually situated than a big famous austere swami who is not a devotee of Krishna.
ஒரு ஆரம்ப நிலை பக்தன் கூட மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரபலமான தவம் புரியக்கூடிய சாதுவை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கிறார், அந்த சாது பக்தராக இல்லை
அப்படின்னா. But they don't practice bhakti, then what do they get?
Veda sadangal ellavatrayum oru payir seira ana adhe nerathu avanga bhakti payir seira appadina appo avanga enna kadaiya poranga?
Well, they don't get Krishna.
Avanga Krishna adaiyadhu kedaadhu.
And if you don't get Krishna, then what's the use of anything?
Neenga Krishna adaiyala appadina ivangalude mathadella irundhu enna prayojanam?
Is another prayer from Lord Brahma I will recite.
Brahma devarudaya innoru prarthana irukirathu adai naan ippozhu solgiren.
Pureha bhuman bhavo piyoginas tvad arpiteha nija karma labdhaya vibhudya bhaktyaiva katopanitaya prapedire jyo chuta tegating param. Almighty Lord, in the past there were many yogis.
Shaktivaina Bhagavane munna kaalathula nare yogigal irundargal
who upon finding themselves unable to attain knowledge of you simply by practicing yoga.
Avanga verumane yogate mattum payirchi seidhu kondirundadanal avangalude palveru payirchigalukku mattiyilum ungalai patri ariyadavargalaga aayinargal.
They found out that they themselves came to the conclusion, what's the use of all this?
இதிலே அவங்களே ஒரு முடிவு பண்றாங்க, இதெல்லாம் பயிற்சி செஞ்சு என்ன பிரயோஜனம்?
So as a result of this, they gave up practicing the difficult yoga processes.
இதன் விளைவாக அவங்க அந்த கடினமான யோகா பயிற்சி முறையை கைவிட்டு விடுகிறார்கள்.
Offered all the results of their devotion to you.
அவங்க அதனுடைய எல்லா பலன்களையும் உங்ககிட்ட பக்தியோட அர்ப்பணிக்கிறார்கள்.
Took great pleasure in serving the devotees.
பக்தர்களுக்கு சேவை செய்யறதுல பேரானந்தம் கொள்கிறார்கள்.
And they took leave from the process of trying to understand Krishna without understanding Krishna, which might sound very strange.
கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாமல் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க, அந்த முயற்சியை அவங்க கைவிட்டு விடுகிறார்கள்.
And they simply came to Krishna.
அவங்க எளிமையான முறையில் கிருஷ்ணர் கிட்ட வராங்க.
That understanding that I am incapable of understanding the absolute truth, when he reveals himself to me, then I can understand.
நான் இவ்வளவு நாள் பரமசத்தியத்தை உணரணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வெறும்னா அவருக்கு சேவை பண்றேன், அவர் எப்ப தன்னை எனக்கு காட்டுறாரோ அப்ப அவர் காட்டணும் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வுக்கு வருகிறான்.
If every one of us could just understand how small we are, how tiny, this life is just a few seconds.
நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப சின்னவங்க, நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகியது.
Then all this, so much effort, political efforts, business efforts, someone trying to get something more than the other, exploit other people, put them down, it would all come to an end.
Appa anda vishayatha oru purinjittanga appadina appa oruvarudaiya arasiyal muyarchigal idhara muyarchigal avanga adutha thaalthuradhukku thanakku per vaangradhukku idhu pondra muyarchigal ellame koranju poyidum, ellame alindhu vidum.
That's what we're preaching to everyone.
Adha nama ellarkum pracharam pannittu irukrom.
That even people who have been on the gyana marg, if they take to bhakti and they do so with great endeavor,
gyana margathila irukravanga bhaktiye eduthuttaanga appadina avanga andha bhakti eduthukondu theevaramaga payirchi seiraanga nu vechukonga.
This is actually the auspicious path to take to Krishna consciousness. Anything else is inferior, it doesn't bring us to the right point.
அப்படி கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கொள்றது அப்படிங்கிறது தான் மிகவும் மங்களகரமான பாதை. மற்ற பாதைகள் எதுவுமே கிருஷ்ண உணர்வை போன்று நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியவை அல்ல.
As long as we're trying to improve ourselves, thinking that we can improve ourselves by any method independent of bhakti, that long we remain away from pure bhakti.
பக்தியை விட்டுட்டு வேற ஏதாவது வழிமுறையின் மூலமாக நம்ம நம்மளை முன்னேற்றி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம தூய பக்தியிலிருந்து விலகியே தான் இருப்போம்.
In the 20th chapter of the 11th canto of Srimad Bhagavatam, wherein Krishna speaks to Uddhava, these points are magnified in various ways.
Srimad Bhagavatam-udaiya 11th kandathula 20th adhyayathula Krishna Uddhavarukku upadesham kodukkumbodhu indha karuthugal ella miga periya alavula vivadikkapattirukkirathu.
Tasman mad bhakti yuktasya yogino vayamadatmanah. Krishna says, for that yogi, the bhakti yukta, the bhakti yogi, who wholeheartedly engages in my service, he's fully engaged in Krishna's service, he doesn't think about anything else.
இந்த பக்தியில வந்துவிட்ட ஒரு யோகியானவன் தன்னுடைய இதே பூர்வமாக என்னை வழிபடுகிறான், அப்படிப்பட்டவன் என்னை தவிர வேற எதை பற்றியும் யோசிப்பதில்லை என்று சொல்லி கிருஷ்ணன் சொல்றார்.
So, such a devotee, Krishna says to Uddhava, such a devotee has attained the perfection of life.
கிருஷ்ணர் உத்தவருக்கு நீங்க சொல்றார், அத்தகு பக்தனானவன் வாழ்க்கையுடைய பக்குவத்தை அடைந்தவனாகிறான்.
And he has attained to that which is ultimately beneficial to him.
அவன் இறுதியில அவனுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடைந்திருக்கிறான் சொல்லப்படும்.
So this is the point to be made and again and again. Simply by working hard in this world or trying to be very intelligent in this world, it won't actually help us.
இந்த கருத்தை தான் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். இந்த உலகத்துல ரொம்ப சிறப்பாக செயல்படுறது, இந்த உலகத்துல வெற்றி அடைகிறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எந்த விதத்திலையும் உபயோகப்பட போறது கிடையாது. இறுதியா பார்த்தோம்னா
even knowledge of liberation which is attained by jnana or yoga, that is not very important in comparison with bhakti.
ஞானம் அல்லது யோகத்தினால அடையப்படக்கூடிய முக்தி கூட ஒன்றும் பெரிய அளவுல உபயோகமானது கிடையாது.
The press, the newspapers, and that they may promote atheism, but it's not a fact. God is a fact.
எவ்வளவோ பத்திரிகைகள் நாஸ்திகத்தை பரப்பக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையாக போறது கிடையாது. கடவுள் தான் உண்மையானவராக இருக்கிறார்.
They are misleading us.
அவங்க நம்மளை தவறாக வழிநடத்துபவர்களாக இருக்கிறார்கள்.
Saying, build more hospitals, build more schools, and we'll help people.
நிறைய மருத்துவமனைகளை கட்டலாம், நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டலாம், இதெல்லாம் நம்ம மக்களுக்கு உதவி பண்ண முடியும் இது மூலமான.
So in this way they are not actually helping.
இதன் மூலமா அவங்க உண்மையில அவங்க எந்த ஒரு உதவியும் செய்யறதில்ல.
Of course it's the government's duty to provide certain facilities for the people.
மக்களுக்கு சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது அப்படிங்கிறது அரசாங்கத்தின் கடமை அப்படிங்கிறது வாஸ்தவம் தான்.
However, the real duty of a Vedic king is to try to arrange spiritual association for the members of his kingdom.
ஆனா அதே நேரத்துல வேத வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு மன்னரை பொறுத்த வரைக்கும் அவருடைய உண்மையான கடமை தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ஆன்மீக சங்கத்தை ஏற்படுத்தி தருவதுதான்.
Simply if one says that, well, we have a very good kingdom, everything's going on very nicely, but if there's no Krishna consciousness, what's the point? What's the answer to the question? There is no point. For the devotee who even tries, or someone even tries seriously to be a devotee, he's better situated than a great so-called jnani.
ஒரு பக்தன் வெறும் பக்தியை பயிற்சினா அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தால் கூட அந்த பக்தனானவன் ஞானியை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் நிலை பெற்றிருக்கிறான்.
Because he satisfies Krishna.
ஏனா அவன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துகிறான்.
யேன ஆத்ம சுப்ரசீதி, oneself becomes satisfied if one tries to satisfy Krishna. So if Krishna is satisfied, we are satisfied. The whole world can be satisfied by this process of bhakti. Yasmin tushte jagat tushta.
Krishna tripti adhikara vina namallara tripti adayamudiyum. Indha Krishna unarinude valimarin mulavaga ulagam muluvadum tripti adayamudiyum.
It's not, although a devotee works on the platform knowing what Krishna wants, bhakti is not dependent upon knowledge or renunciation.
Krishna enna virumbrar abdingaradha therindhu adan adan padi or bhaktan seyalpadran adu vastavam ana adhe nerathla bhakti anadhu indha gnanathaiyo vairagyathaiyo adipadiyanadhu kedaiyadhu.
Krishna again and again says in Bhagavad Gita that one who knows about him goes to the spiritual world never to come back again.
Krishna Bhagavad Gita marubadi marubadi solrar ennai patti arinda oruvan ennudaiya rajyathukku varugiran adan piragu neenga thirumbi varuvadhilla appadina.
As far as knowledge and renunciation are concerned, they are good qualities, but they actually, real purified knowledge and renunciation, they arise in the heart of someone who is attached to the devotional service of Krishna.
Adhe nerathla indha gnanam thuravu abingiradhu mega nalla gunangal dhaan ana andha gnanam thuravu yaar irukkar Krishna mela
For one who engages in pure, unmotivated service to Krishna, all knowledge and all kinds of renunciation that arises within the heart of such a devotee.
யார் ஒருத்தர் கலங்கமற்ற முறையில வாசுதேவரான கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறத ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா ஞானமும் எல்லா துறவும் அவங்களுடைய இதயத்துல தானாக எழுச்சி பெறும் சொல்லப்படும்.
Knowledge arises, especially the knowledge by which we can see this material world for what it is.
ஞானம் எழுச்சி பெறுகிறது அப்படின்னா எந்த ஞானத்தின் மூலமாக இந்த ஜட உலகத்தை அதனுடைய உண்மையான அது எப்படி இருக்குமோ அதன்படி பார்க்கின்றோமோ அந்த எண்ணம் வளர்ச்சி பெறுவது ஞானம் வளர்ச்சி பெறுவதாக சொல்கிறோம்.
A real vairagi or renunciant is not one who simply says, no, I won't have anything to do with anything.
உண்மையான துறவி அப்படிங்கிறவன் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இந்த உலகத்தோட செய்யறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் கிடையாது.
Srila Prabhupada gives the example of a man who walks into a bank and says, "Everybody, I'd like to announce, I'm renouncing all the money in this bank." But it doesn't belong to him anyway.
Srila Prabhupada would say, ஒரு மனிதன் ஒரு வங்கிக்கு போறான். அந்த வங்கிக்கு போயிட்டு அங்க எல்லாரும் கேளுங்க, நான் ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன், இந்த இந்த வங்கியில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் நான் துறக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறான். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏன்னா அந்த பணம் எதுவுமே அவங்க சொந்தமானதே கிடையாது.
So in this way he simply announces his foolishness.
அதனால வெறுமனே துறவு அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனமானது.
But in the same way someone says, "I'm giving up the world."
அதே விதத்துல ஒருத்தர் சொல்லலாம், நான் இந்த உலகத்தை துறக்கிறேன்.
It's never yours to give up in the first place.
இது எதுவுமே உன்னோடதே கிடையாது முதல்ல நீ இதை துறக்கிறதுக்கு.
You have real renunciation is anasaktasya vishayam yatham upayanjataha nirbandha krishna sambandhe yuktam vairagyam uchyate. To see everything is in this world, it belongs to Krishna, I should use it in the service of Krishna.
உண்மையான துறவு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது, அதனால இது எல்லாவற்றையும் நான் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்துறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் உண்மையான துறவாகும்.
However, if one thinks, "Oh, I'd really like to enjoy it for myself, but anyway, I'm supposed to offer it to Krishna." It's not the same as someone who never even, a pure devotee, who never thinks how I can use it for myself. He only thinks how I can bring other people to the lotus feet of Narasimha, how Narasimha will be pleased like this.
Or bhaktan vandu seri ellarthiyum nama na indha karyam la seiyum nenikiren indha karyam la senji krishnare na idu vandu arpanam pandren appdi nenikiradhu kedaiyadhu. Adhu badhila andha bhaktan enna eppadi nenikiranna, இவர் என்ன காரியத்தினால திருப்தி அடைவார் பகவான் அப்படின்னு நினைச்சு அந்த காரியத்தை செஞ்சு அது நோக்கி பகவான் அந்த காரியத்தை நோக்கி ஒரு பக்தரை கூட்டிட்டு வராங்க. அது மூலமா நரசிம்மருக்கு அவர் அர்ப்பணிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க.
So devotee's understanding of renunciation and detachment is very different from that of the non-devotees.
அதனால இந்த பற்றின்மை அறிவு இதை பற்றிய பக்தர்களுடைய புரிந்துணர்வு அப்படிங்கிறது அபக்தர்களுடைய புரிந்துணர்வுல இருந்து வேறுபட்டதாகும்.
There may be very many austere people who just want to give up everything.
நிறைய தவ எண்ணம் கொண்ட மக்கள் எல்லாவற்றையும் புறக்கணிக்கிறது, எல்லாவற்றையும் துறந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கலாம்.
But that's based on a misunderstanding because we don't own anything anyway.
அது எல்லாமே அவங்களுடைய தவறான புரிந்துணர்வை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா நமக்கு சொந்தமானது எதுவுமே கிடையாது உண்மையில.
And they may see devotees going in trains and planes and saying, oh, that's not very renounced.
அவங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் பக்தர்கள் வந்து ரயில பயணம் மேற்கொள்றாங்க, விமானத்துல பயணம் மேற்கொள்றாங்க, இது வந்து துறையில மாதிரி தெரியலையே இவங்களை பார்த்தா அப்படின்னு நினைப்பாங்க.
But if a devotee goes in a train or airplane for the service of Krishna, that's more renounced than someone who walks bare feet over the thorny land just because he thinks, well, I'm giving it all up.
ஒரு பக்தன் கிருஷ்ணருடைய சேவைக்காக ரயிலையோ விமானத்தையோ பயணம் பண்றான் அப்படின்னா அந்த பக்தனுடைய நிலையானது சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு மாறாக ஒரு சாது ஒருத்தர் வெறுங்காலோட முழு நிறைந்த பாதையில நடந்து போய் நான் துறவியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு செயல்படுற சாதுவை காட்டிலும் பக்தனுடைய ஸ்தானம் உயர்ந்தது.
So for the so-called gyanis, it's a great effort to be detached because they're thinking, actually I'd like to enjoy it, but I'm just going to I won't enjoy it.
இந்த ஞானிக்கு இந்த உலகத்தை துறக்கிறது பற்றின்மையோட செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரும் முயற்சியாக இருக்கு. ஏன்னா அவன் உண்மையில அதை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அதை கடினமாக துறக்கின்றான். இதை நான் இதை வந்து அனுபவிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறான்.
But a devotee thinks everything is for Krishna's enjoyment. Let me be an instrument to use everything for Krishna's pleasure.
ஆனால் பக்தர் எப்படி நினைக்கிறான் அப்படின்னா எல்லாமே கிருஷ்ணருடைய சேவையில உபயோகிக்க, எல்லாமே கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்கானது, அதனால நான் கிருஷ்ணருடைய சேவையில அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறதுல ஒரு கருவியா இருந்துட்டு போயிடுறேன் நினைக்கிறான்.
So this detachment from the world for a devotee comes around as a byproduct of his devotion to Krishna.
அதனால இந்த உலகத்தின் மேல ஒரு பக்தன் கொண்டிருக்கக்கூடிய பற்றின்மை அப்படிங்கிறது அவன் கிருஷ்ண மேல வைத்திருக்கக்கூடிய பற்றுதலுடைய ஒரு உப்ப விளைவாகவே வருகிறது.
So in all ways, bhakti is superior to all other processes. It's best for the jiva.
இப்படி எந்த விதத்துல நாம பார்த்தோம் அப்படின்னாலும் பக்தியானது எல்லா விதத்திலும் உயர்ந்ததாக இருக்கிறது, எல்லா பாதைகளிலும் சிறந்ததாக இருக்கிறது.
Therefore, Krishna says,
அதனால கிருஷ்ணர் சொல்றார்,
again to Uddhava,
மறுபடியும் உத்தவர்கிட்ட தான் சொல்றார்,
ஆக்யாய் ஆக்யாயைவம் குணான் தோஷன் மாயா திஷ்டான் அபி ஸ்வப்கான் தர்மான் சந்தஜ்ஜ யஹ சர்வான் மாம் பஜேத ச சத்தமஹ. ஓ உத்தவ, one who simply engages in my devotional service, giving up all other kinds of endeavors or activities for spiritual advancement, is the best among sadhus.
உத்தவனே, யார் ஒருத்தன் தன்னுடைய எல்லா செயல்களையும் எனக்காக செய்கிறானோ அவன் சாதுக்கள் மிக உயர்ந்தவனாக கருதப்படுகிறான்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார்.
He knows that if you follow all these different kinds of dharmas, you get so many benefits.
அவனுக்கு தெரியும் இந்த பல்வேறு விதமான தர்மங்களை கடைபிடிக்கிறதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு.
And he knows that if you don't do it, then you may be punished for that.
அவனுக்கு இன்னொன்னு தெரியும், இந்த தர்மங்கள்லாம் நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதனால தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கூட.
But all this consideration of dharma, how I will go to heaven and not go to hell, he's not interested in all of this. He's only interested in satisfying Krishna.
ஆனா பக்தரானவன் எப்படி இந்த கர்மங்கள்லாம் செஞ்சானா சொர்க்கத்துக்கு போக முடியும், நரகத்தை தவிர்க்க முடியும் அப்படிங்கறத பத்தினா ஆர்வம் இல்லாதவனாக இருக்கிறான். அவனுடைய ஒரே கவனம் கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்துறதுங்கிறதுலதான் இருக்கிறது.
So he thinks that to calculate like this all the time, what's good for me, what's bad for me, this is a hindrance to bhakti.
அதனால எது எனக்கு நல்லது எது எனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி பொழுதுக்கு கணக்கு போட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பக்திக்கு ஒரு தடையாக இருக்கிறது.
He only wants to think, how will Krishna be pleased by my activities? Therefore, Krishna tells Arjuna, Sarvadhaman parityajya mam ekam sharanam raja aham tva sarva pabhebhyo moksha yishami mahasya. Give up all these ideas of dharma in terms of what's good for me, what's bad for me, in terms of the misunderstanding of myself as not being a servant of Krishna. So Krishna says, give that all up, surrender to me only. Take shelter in me only. I will completely give you shelter from all kinds of sins. So to conclude, that bhakti is independent of karma, jnana, yoga, it's self-sufficient in all respects because it's fully blessed by Krishna. Narada in the Bhakti Sutra says, Svayam phala rupate iti brahma kumaraha. Bhakti is itself the fruit of bhakti. Bhakti is not caused by anything else. You can open up 10 million hospitals, but they won't bring you an inch closer to bhakti. Of course, you can open hospitals with the idea of pleasing Krishna. But Krishna says, Patrang Pushpang Palanta. We can please Krishna by very simple methods also. So bhakti is not the result of something else. It's independent of any pious activities, Vedic speculative activities, karma, jnana or yoga. It's not that you do some, just like you perform some yagyas, you go to heaven, then you stop performing yagyas. It's not like that. The goal of bhakti is bhakti. In other words, by in the neophyte stage, hearing and chanting about and serving Krishna, one's goal is to come to the advanced stage of hearing and chanting about and serving Krishna. So when as one advances in bhakti, the quality is of his shravanam kirtanam that advances. And the desire to hear and chant and serve, that increases more and more. Not that now I've done so much, soon I'll be able to give it all up and then I can enjoy myself. Devotees don't think like that at all. Therefore, bhakti is also eternal. One may be residing in the heavenly planets because of pious activities that one previously performed and has now stopped performing. So one is enjoying the results of pious activities, but when the stock of pious credits is exhausted, Tetam Bhuktva Swargalokam Vishalam Kshine Punye Martyalokam Vishanti, one again falls down to this earthly sphere.
ஒருத்தன் தான் செஞ்ச புண்ணிய கர்மத்தின் விளைவாக சொர்க்கத்துக்கு போய் அதுல அனுபவிக்கிறான் அப்படின்னா அப்ப அங்க அவனுடைய மதிப்பு எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பானோ அது குறைஞ்சு போகும்போது அப்ப மறுபடியும் இந்த மர்த்தியலோகம் இந்த நடு உலகத்திற்கு ஒருத்தன் வீழ்ச்சி அடைகிறதாக சொல்லப்படுது.
So one performs pious activities, then one stops performing all those yagyas and all those things and goes to the heavenly planets.
ஒருத்தன் யாகம்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் அந்த சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு அந்த யாகம் அதெல்லாம் பயிற்சி பண்ணதை நிறுத்திடுறான்.
Of course, in the heavenly planets, you can also perform yagyas to bolster your situation, but in course of time, you have to fall down again.
அங்க சொர்க்கலோகத்துல கூட உங்களுடைய ஸ்தானத்தை பெருசா காட்டிக்கிறதுக்காக நீங்க சில யாகங்களை பண்ணலாம், ஆனா எப்படி பார்த்தாலும் காலப்போக்கில் அங்கிருந்து நீங்க மறுபடியும் கீழே விழுந்தான்.
The gyani or yogi, they may become liberated, but again, they become entangled. Unless they develop some little, at least a little bhakti, then they can come into bhakti.
அவங்க கொஞ்சம் ஏதாவது பக்திய வளர்த்திருந்தாங்க அப்படின்னா அப்ப அவங்க பக்தியை நோக்கி வர முடியும்.
But in bhakti, it's hearing, chanting about serving Krishna, and that just goes on and on and on. It's not that you stop doing it, it's an eternal process.
பக்தியில எடுத்துட்டீங்கன்னா கிருஷ்ணரை பற்றி கேட்கறது சொல்றது அப்படிங்கிறது அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, அது நித்தியமானதாக இருக்கிறது.
ஹரே கிருஷ்ணா. I'll finish there. All glories to His Divine Grace Srila Prabhupada.
நான் இதோட முடிச்சுறேன்.
Any questions about this place?
இது குறித்து ஏதாவது கேட்கறதா கேட்கலாம்.
Yes, speak so that it can be heard by everyone. Can you summarize the question?
He was in discussion with one Sri Vaishnava, and he raised the point that even if we practice Krishna consciousness, how can we give up Swadharma? In Krishna consciousness, you practice your Swadharma, like how Arjuna was asked to fight. So we cannot give up Swadharma. That was argument of one Sri Vaishnava. So he wants to.
What's the clarification? Yes, that's true.
அது வாஸ்தவ உண்மைதான்.
Bhakti is not dependent upon performing activities in this material world.
பக்தி ஆனது இந்த ஜட உலகத்துல நாம செய்யக்கூடிய செயல்களை சார்ந்தது கிடையாது.
But as long as we're in this world, we have to do something within it.
ஆனா அதே நேரத்துல நாம எவ்வளவு காலம் இந்த உலகத்துக்குள்ளாரே இருக்கோமோ அது வரைக்கும் நாம இது சார்ந்த சில செயல்களை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும்.
So to follow the process of varnashram is the best way to live in this world.
இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வர்ணாசிரமத்தினுடைய வழிமுறையை பின்பற்றது அப்படிங்கிறது சிறந்த ஒன்று.
However, one should understand that following varnashram doesn't in and of itself give rise to bhakti.
ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா வர்ணாசிரமத்தை பின்பற்றது அப்படிங்கறது மட்டுமே ஒருத்தருக்கு பக்தியை கொண்டு வந்து விடாது.
That one acts as a sane and civilized person doesn't in and of itself mean that one's a devotee of Krishna.
ஒருத்தர் அறிவார்ந்த நல்ல நிதான புத்தியுடைய ஒரு குடிமகனாக வாழ்றான் அப்படின்னாலே அது மட்டுமே ஒருத்தனுக்கு பக்தியை கொண்டு வந்து விடாது.
We should be clear about that. It's the hearing and chanting about an attitude of service to Krishna which is bhakti.
Nama indha vishayatha telivaga irukkanum. Krishnarai patri kekkuradhu, Krishnarai patri solradhu, Krishnarukana bhakti manappanma idhu dhaan bhakti.
One who has that attitude of bhakti, he can offer all his day to day activities, his according to his swadharma, in the service of Krishna. That's also true.
யார் ஒருத்தர் இந்த பக்தியினுடைய இந்த மனப்பான்மையை கொண்டவராக இருக்கிறாரோ அத்தகைய நபர் தன்னுடைய சொதர்மத்தினால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுடைய பலனை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கலாம். அது உண்மை.
But it's also possible to serve Krishna even without following the rules of the Varnashram system.
ஆனால் அதே நேரத்தில் வர்ணாசிரம வழிமுறையினுடைய விதிமுறைகளை பின்பற்றாமல் கூட கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறதும் சாத்தியம்.
That's not generally recommended, but the point is that it can be.
அது பொதுவாக நம்ம பரிந்துரைக்கக்கூடியது கிடையாது. இருந்தாலும் கருத்து என்ன அப்படின்னா அது சாத்தியம்.
In fact, the gopis of Vrindavan are praised as the topmost devotees because they even gave up all the respectability of their role as women simply to serve Krishna.
பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் மிக உயர்ந்த பக்தர்களாக புகழப்படுகிறார்கள். எதற்காக அப்படின்னா பெண்ணாக இருத்தல் அப்படிங்கிற அவங்களுடைய சுதர்மத்தை கூட அவங்க கிருஷ்ணருடைய சேவைக்காக துறந்தார்கள்.
That should not be imitated.
அதை நம்ம நகல் செய்யக்கூடாது.
That because someone who's not on the very high level and they simply act irresponsibly and say, well, I don't care for my family, I'll just leave it. That should not be done.
யாரொருக்கர் உயர்ந்த நிலையில் இல்லையோ அவங்க அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நகல் செய்து நான் என்னுடைய குடும்பத்தெல்லாம் நான் வந்து பொருட்படுத்த தேவையில்லை, இது எல்லாவற்றையும் நான் துறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. அந்த மாதிரி ஒருத்தர் செயல்படக்கூடாது.
So the point made by the Sri Vaishnava Brahmana is good, but it just needs a little more discussion and little more depth of understanding.
இந்த ஸ்ரீ வைஷ்ணவரால் சொல்லப்பட்ட கருத்து அப்படிங்கிறது சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சரி செய்து ஆழமாக போக வேண்டியது அவசியமாகிறது.
Anyway, where is the swadharma nowadays?
எப்படி பார்த்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுதர்மம் என்ன இருக்கு இன்னைக்கு?
You're also born in a Brahmin family, but your brother is running a cell phone shop, isn't it? What's that got to do with Brahmin dharma? Nothing.
நீங்க கூட பாருங்க, ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தீங்க, ஆனா உங்களுடைய சகோதரர் வந்து ஒரு செல்போன் கடை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கும் பிராமணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?
So I'm not saying anything against your brother. He has to make a living for you also because you're not so expert in that.
நான் எனக்கு உங்களுடைய சகோதரருக்கு எதுவும் விரோதம் எதுவும் கிடையாது. ஆனா ஏன்னா அவரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக அதை செய்யறாரு, நீங்களும் அது மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்காக ஏதோ சில செயல்களை செய்றீங்க.
But I'm just making the point that the old varnashram system to a large extent has broken down.
ஆனா நான் என்ன கருத்தை சொல்ல வரேன் அப்படின்னா பழைய வர்ணாசிரம வழிமுறை அப்படிங்கிறது பெருமளவு அது உடைந்து சிதறிவிட்டது.
Therefore, Srila Prabhupada wanted us to re-establish it in bhakti.
அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் பக்தியில மறுபடியும் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டார்.
Yeah, anything else?
வேற ஏதாவது கேள்விகள்?
There's a question. Yeah. Do you speak Tamil?
Yes.
Okay, so please say the question in English and then again say it in Tamil.
So, my question was related to the different types of philosophers that were discussed in Sara Sarasvami and Vaidhi. So, you had mentioned the philosopher who is the third kind. He means the person, even though having a little bit of property, he is attracted to the person. Now, what happens if the person, now the person is Brahman means like he sees everyone equal and even they may see Krishna as equal to some other everyone. And what if they are actually having, like, performing some service to Krishna but they are thinking he is equal to any other everyone?
Yeah, that's a good question. Say it in Tamil.
Kelvi vandu, Maharaj vandu, Sarada Darshini vandu, இது ஒரு மூணு பிலாசபி மூணு ஞானிகள் சொல்லியிருந்தார். அதில் வந்து மூணாவது ஞானி வந்து பிரம்மத்து கிருஷ்ணருக்கு வந்து முழு பக்தி செய்யாமல் பிரம்மத்திலும் ரொம்ப ஆர்வம் கொண்டு கொஞ்சோண்டு பக்தி உணர்வோடு எல்லாருமே ஈக்குவலுக்கு அருவமானதுக்காக அருவமானத்தோடு இணையிறதுக்காக பயிற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த ஞானியோட நிலை என்ன? அவர் வந்து ஏன்னா வந்து அவர் வந்து மற்ற தேவதைகளையும் கிருஷ்ணனையும் ஒன்றுன்ற மாதிரி பார்க்குறார். ஸோ அவர் வந்து எந்த இதில் எந்த நிலையில் இருக்காரு?
One who worships Krishna thinking him to be the same as on the same level as the other demigods, it's not really worship at all.
யார் ஒருத்தர் கிருஷ்ணரை தேவர்களுக்கு சமமாக நினைத்து கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அப்படிப்பட்ட வழிபாடானது வழிபாடே கிடையாது.
For instance, if there's a group of bodyguards around the Prime Minister, you go up to the Prime Minister and say, yeah, you're also a good bodyguard.
ஒருத்தவங்க வாயு காப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க பிரதம மந்திரிய அனுமதிக்கணும், அவங்க பிரதம மந்திரிட்ட போய் சொல்றாங்க நீங்களும் சிறந்த ஒரு வாயு காப்பாளர் தான்.
I have a lot of respect for you, you're doing good job.
நீங்களும் நல்ல வேலை செய்றீங்க, எனக்கு உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு அப்படின்னு
சொல்றேன். By not properly, someone's in a high position and you praise them for being on a high position which is not actually the real height of their position, then it's an insult.
ஒருத்தவங்க உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காங்க, அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கவங்க அவங்களுடைய உயர்ந்த ஸ்தானத்துக்காக நீங்க புகழ்றீங்க, ஆனா அந்த உயர்ந்த ஸ்தானத்தினுடைய உயர்ந்த நிலைய நினைச்சு புகழாம அதனுடைய தாழ்ந்த நிலையில நீங்க புகழ்ந்தீங்க அப்படின்னா அது புகழ்ச்சி கிடையாது, இகழ்ச்சி ஆகிடும்.
Srila Prabhupada told the story of a woman in a village who thought that the police constable, that was the highest position of authority, because she never saw anyone higher than a police constable.
Srila Prabhupada சொல்லுவார், ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பெண்மணி காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை இருக்கிறதே மிக உயர்ந்த நபராக எல்லாத்தையும் காட்டிலும் அவர்தான் கட்டுப்படுத்துறதுல மிகச்சிறந்தவர்னு நினைச்சான்.
So one time someone from outside the village came and he was rural tax collector, and he came to her and he dealt with her respectfully because she was an old woman. She was very satisfied with the respectable behavior and she said, I bless you, you can become a police constable.
அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு வரி வசூல் பண்ணுற ஒருத்தர் வந்தார், அவங்க எல்லா இடத்துக்கும் போகிறார் வர்றார், அப்போ அந்த பெண்மணியை பார்க்குறாரு, அந்த வயதான பெண்மணிங்கனால இவரும் ரொம்ப மரியாதையாக நடந்து கொண்டார். அப்போ அந்த பெண்மணி அவர் மேலே திருப்தி அடைஞ்சிட்டு அவங்களுக்கு அந்த நபருக்கு வந்து ஆசி கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு ஆசி கொடுக்குறேன், அதன் மூலமாக நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிளாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஆசி கொடுக்குறாங்க.
So one who doesn't have proper knowledge of Krishna can never actually have bhakti for Krishna.
அதனால கிருஷ்ணரை பற்றிய முறையான ஞானம் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட உண்மையான பக்தி அப்படிங்கிறது அவங்களால வைத்துக் கொள்ள முடியாது.
Of course, in the very highest stages, one also thinks that Krishna is just an ordinary boy, but that's coming from a different perspective altogether.
மிகப்பெரிய ஸ்தானத்துல இருக்கவங்க கூட ஒரு விதத்துல பார்க்கறப்ப அவங்க கிருஷ்ணரை ஒரு சாதாரண பையனாக நினைக்கிறார்கள், ஆனால் அந்த பார்வையானது வேறொரு தளத்துல இருந்து உயர்ந்த நிலையிலிருந்து வரக்கூடியது.
Therefore, we discuss all these points in these, Prabhupada had us discuss all these points in classes.
அதனால தான் ஸ்ரீல பிரபாதர் இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் நம்மளுடைய வகுப்புகளை விவாதிக்கிறதுக்காக இந்த வகுப்புகள்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்.
If we try to imitate the high devotees and we just like to hear all stories about Krishna, but we don't clearly understand that Krishna and Sai Baba are different, then there won't be bhakti.
நீங்க நம்ம கிருஷ்ணரை பற்றி முறையாக புரிந்து கொள்றதுக்காக இந்த வகுப்புகள்லாம் விவாதிக்கிறோம். இதன் மூலமா கிருஷ்ணர் உயர்ந்தவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காம கிருஷ்ணனும் சாய்பாபாவும் ஒரே ஸ்தலத்துல இருக்காங்க ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அப்ப அது பக்தி கிடையாது.
It's off the subject. Let's leave it. It's not on the subject.
இது நம்ம பேசின சப்ஜெக்ட்ல இருந்து இல்ல, அதனால இந்த கேள்வி எடுக்க வேண்டாங்க.
If you want to know, you can read that book, Who is Supreme.
நீங்க விரும்பினீங்கன்னா யார் பரம புருஷ பகவான் ஒரு புத்தகம், யார் முதல் கடவுள் அந்த புத்தகத்தை படிச்சு பார்க்க சொல்ல. அதாவது இப்ப பேசின விஷயத்துல அது இல்லை, உங்களுடைய கேள்வி கேட்கறது பேசின விஷயத்துல இருந்து கேட்கும்.
So what's the question? It seems to be more like a statement. that we should follow strictly. Okay, that's a statement, it's not a question. All right, you can translate that if you want.
You
can come and join our farm communities. Srila Prabhupada said the main purpose is to save time for practicing Krishna consciousness. So it's a fact, the devotees who are in those communities, they have full sadhana, same as devotees living in the temple, full morning program, full evening program.
In the panna nerangalla irukkukodiya bhaktargal paartham appadina avanga koyila irukkukodiya bhaktargal eppadi irukanga adhe maari sadhanala eedupadranga kaalaiyila mulukka nigalchigal irukku maalaiyila nigalchigal irukku idellathai avanga kalandu kollukkarargal.
They don't have air conditioners and cell phones or even electric fans, but they have time to chant Hare Krishna.
அவங்க கிட்ட ஏசி கிடையாது, செல்போன் கிடையாது, இந்த ஃபேன் கூட, எலக்ட்ரிக் ஃபேன் கூட கிடையாது. ஆனா
they do have fans, yeah.
அவங்க கிட்டயும் விசிறி இருக்கு, கை விசிறி இருக்கு, மின் விசிறி கிடையாது. ஆனா அவங்க கிட்ட கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கான நேரம் இருக்கு.
Okay, so I finished there. Hare Krishna.